அபார்ஷன் இஸ் அசின், அபார்ஷன் இஸ் அ மர்டர், அபார்ஷனை கண்டிப்பா பேன் பண்ணியே தீரணும்.
ஏங்க அபார்ஷன் வந்து சின் கிரைம் அப்படின்லாம் சொல்றீங்க? அபார்ஷன் வந்து பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றது வந்து ஒரு விமன் தான். அபார்ஷன் பண்ணிக்கிறது வந்து ஒரு விமனோட ரைட். ஸோ வந்து அது கிரைம், அது வந்து தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த பேபியை அவ வந்து கேரி பண்ணிக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவ தான் முடிவெடுக்கணும், வேற யாரும் முடிவெடுக்க கூடாது.
அதுவும் ஒரு உயிர் தானேங்க. ஒரு உயிரை உருவாக்குறதோ அழிக்கிறதோ வந்து கடவுளோடது அல்ல, அதை வந்து மனுஷன் யாரும் முடிவு பண்ணக்கூடாது.
அந்த உயிர் வந்து வெளியிலே உருவாச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அது உமனோட யூட்ரஸ்குள்ள உருவாகிறதுனாலதான் வந்து அது உமனோட ரைட்னு சொல்றோம். கண்டிப்பா உமனோட ரைட் தான். இந்த மாதிரி அபோர்ஷன் வரைக்குமே நம்ம போகாம பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு இவ்வளவு பிரச்சனை வராது. இன்னைக்கு நம்ம பர்த் கண்ட்ரோல் பத்தி தான் நிறைய பேச போறோம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு பர்த் கண்ட்ரோல்ல, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ பர்த் கண்ட்ரோல் பத்தி பேசுறதுக்கு வந்து லெட் கேர்ள் டாக் பாட்காஸ்ட்ல இருந்து போனா வந்திருக்காங்க. வணக்கம் போனா.
ஹலோ சுகிரா, தேங்க்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு.
ஸோ பர்த் கண்ட்ரோல் பத்தி பேசும்போது டெக்னிக்கலா அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்டேஞ்சும் இருக்காங்க. ஸோ போனா, இப்போ நீங்க பர்த் கண்ட்ரோல் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
யூஷுவலா பர்த் கண்ட்ரோல் வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம கண்ட்ரில வந்து இன்னும் செக்ஸ் பத்தின நாலேஜ் இல்லாததுனால தப்பான முறைகள்ல உடலுறவை வச்சு அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம தப்பு தப்பான விஷயங்கள் பண்றாங்க. அந்த இடத்துல பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தின நாலேஜ் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அவங்களால லீட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ செக்ஸ் பத்தின ஒரு பயமும் இருக்காது, யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் இல்ல அடல்ட்ஸ்க்காக கூட இருக்கட்டும். அதனால பர்த் கண்ட்ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்வேன்.
பர்த் கண்ட்ரோல் வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக பண்ணுவாங்க. பர்த் கண்ட்ரோல்ன்றது நார்மலா வந்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் கேப் இருக்கணும், மினிமம் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு கேப் இருக்கணும். அந்த ஸ்பேசிங் விடுறதுக்காக ஒரு சில பேர் வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சில பேர் வந்து இந்த குழந்தை இவ்வளவு போதும், இதுக்கு மேல நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிற போது பர்த் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட வாலண்டரி டிசிஷனா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்தும் அது மாறும். அதனால அதை பொறுத்து நம்ம பர்த் கண்ட்ரோலுமே பெர்மனன்ட், டெம்பரரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அதை சுற்றி இருக்க மித்ஸை பத்தி நம்ம பேசுவோம். பர்த் கண்ட்ரோல்னால நிறைய மித்ஸ் இருக்கும், வீட்டில் ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுட்டாலுமே அப்போ பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ் இருக்காது. ஸோ இதனாலையுமே பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை.
ஜென்ரலா இந்த பர்த் கண்ட்ரோல் சுத்தி நிறைய மித்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ரொம்ப என்ன சொல்றது, பயங்கரமான மித் என்னன்னா புல் அவுட் மெத்தட் தாங்க. கரெக்டா ஸ்பெர்ம் வர்றப்போ வெளியே எடுத்துட்டா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேர் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க.
அது வந்து ஒரு பர்த் கண்ட்ரோல் மெஷர் தாங்க, மித் இல்ல, பர்த் கண்ட்ரோல் மெஷர் தான். காய்டர்ஸ் வச்சுப்பாங்க, காய்டர்ஸ் எல்லாம் இன்டர்கோர்ஸ் வச்சுப்பாங்க. வச்சுட்டு அது கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி எஜாகுலேட் ஆகுற டைம் கரெக்டா புல் அவுட் பண்ணிடுவாங்க. அது புல் அவுட் பண்றது மூலமா கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக புல் அவுட்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அதுல ஃபெயிலியர் ரேட் அதிகமா இருக்குங்க.
அந்த யூசுவலா அந்த ப்ரீகம் கூட பிரெக்னன்ட் ஆக்குறதுக்கான ஸ்பெர்ம்ஸ் அதுல இருக்கும், கரெக்ட்டுங்களா?
ஆமாங்க, ஆமா, அதுல ஸ்பெர்ம்ஸ் இருக்கும்.
ஸோ ஏன் இது சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிரெக்னென்ட் ஆனதே வந்து இந்த புல்லிங் அவுட் மெத்தட்னால தான். அவங்க நாங்க எல்லாம் கிளீனா பண்ணிட்டோம், வி ஆர் லைக் ஆல் இன் தி சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 மந்த்ஸ்ல ஃபோன் பண்ணி பிரெக்னென்டா இருக்கேன்னு சொன்னா. ஐ திங்க் புல்லிங் அவுட் மெத்தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் ஆகும் ஆஸ் லாங் அஸ் கரெக்டா வெளியில எடுத்துட்டான் ப்ரீகம் இருந்துச்சுன்னா பிரெக்னன்சி நடக்கும்.
ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. அது வந்து ஃபெயிலியர் ரேட் இருக்கும், அதுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் காண்டம் யூஸ் பண்றாங்க, இல்லை பில்ஸ் யூஸ் பண்றாங்க, காண்டம்லேயே கூட 10-13% வந்து ஃபெயிலியர் ரேட் இருக்கு. அதோட கம்பேர் பண்றப்போது இதுல வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், 20-30% ஃபெயிலியர் ரேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா ஒரு சில பேர் வந்து காண்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க, காண்டம் யூஸ் பண்ணாம நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் ரிதம் வச்சு அந்த டைம்ல காய்டஸ் வச்சுப்பாங்க. ரிதம்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு உமனுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வர்றது வந்து நார்மலாக 28 டேஸ் தான் வரும். 28 டேஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 7, இது வந்து நம்ம நார்மல்ன்றோம். 28 பிளஸ் ஆர் மைனஸ் 7 இருக்கும். 21லேருந்து 35 டேஸ் இது எதுக்குள்ளே வந்தாலும் இல்லை ஒரு நார்மல் பீரியட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்படி வரப்போது ஒரு 1 இயர் நாங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஷார்டஸ்ட் பீரியட் எப்போ வந்திருக்கு, லாங்கஸ்ட் பீரியட் எப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு எடுத்துப்போம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷார்டஸ்ட் பீரியட் வந்து 25 டேஸில் வந்திருக்கு, லாங்கஸ்ட் பீரியட் வந்து ஒரு 35 டேஸ் கழிச்சு வந்திருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷார்டஸ்ட் பீரியட்லேருந்து 18 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி லாங்கஸ்ட் பீரியட்லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். ஷார்டஸ்ட் பீரியட் இப்போ 25லேருந்து 18 போச்சு அப்படின்னா 7. அதே மாதிரி லாங்கஸ்ட் பீரியட் வந்து 35லேருந்து 10 போச்சுன்னா 25. இந்த டைமில் இந்த 7 to 25th day, அதாச்சும் பீரியட் ஆகிறதுன்றது ஃபர்ஸ்ட் டே, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 to 25th day வந்து ஒரு இன்டர் கோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரியடில் வந்து அவங்க யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. இதை தான் இந்த நேச்சுரல் மெத்தட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தடுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய உமனுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அவங்க இல்லைன்னா அவங்க வந்து அதை கரெக்டாக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி நோட் பண்ணாமல் பண்ணுறப்போது இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறப்போது கரெக்டாக வராது, இதெல்லாமே ஃபெயிலியர் ரேட் அதிகமாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெட்டர் மெத்தட் அப்படின்னு என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னா ஓவலேஷன் மெத்தட். அதை வந்து ஓவலேஷன் வந்து பேஸ் பாடி டெம்பரேச்சர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. யூஸ்வலாக பாடி டெம்பரேச்சரை விட 0.5 to 0.8 ஃபாரன்ஹீட் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஓவலேஷன் பீரியட் அப்போ. அந்த டைமில் வந்து அவங்க ஒரு இன்டர்கோர்ஸ் வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அப்பாயும் குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேபி இந்த புல்லவுட் மெத்தடும் இந்த கேலண்டர் மெத்தட் இல்லைன்னா பேசல் பாடி டெம்பரேச்சர் மெத்தட் இந்த ரெண்டையும் அவங்க கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ரேட் குறையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபெயிலியர் ரேட் சுத்தமாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இதுலேயும் கண்டிப்பாக ஃபெயிலியர் ரேட் இருக்கும். இதே மாதிரி சர்விக்கல் மியூக்கஸை வச்சும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சர்விக்கல் மியூக்கஸ்ன்றது ஒரு செக்ரேஷன் மாதிரி வரும், அந்த சர்விக்ஸ்லேருந்து ஒரு செக்ரேஷன் மாதிரி வரும். மியூக்கஸ்னால் ஒரு சளி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒன்று இருக்குங்க சரிங்களா. இது நார்மலாக வந்து திக்காக இருக்கும், நார்மலாக ஒரு திக்காக ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், ஒரு கிளியராக ஒரு தெளிவாக இருக்கும். ஆனால் இதுவே ஓவலேஷன் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக வாட்ரியாக ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது வந்து ஓவலேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் வச்சுமே சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பிறக்காது. இதெல்லாம் நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் மாதிரி.
ஆக்சுவலாக இந்த வெள்ளப்படுறதை வந்து ஓவலேஷனோட சிம்டம்ஸ் ஒரு சிம்டம்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு பெரிய வியாதின்னு நினச்சி நான் டாக்டர்கிட்டலாம் என்னை கூட்டிகிட்டு போய் டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கேங்க.
ஆமாம், ஒரு நார்மல் வந்து ஒரு எக்ஸ்போஷர் இல்லாதனால நிறைய பேர் இந்த மாதிரி இதை நினச்சி பயப்படுவாங்க. நான் நிறைய பேர் இதே மாதிரி வெள்ளப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி வருவாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் நார்மலாக, அது வந்து ரொம்ப ஒரு இஷ்யூ கிடையாது. இது எல்லாமே ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்க உமனுக்கு வந்து இதை நார்மலாக வர்றது தான். ஆனால் எப்போ அது ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபால் ஸ்மெல்லாக மாறுறப்போது, துர்நாற்றம்னு சொல்லி இது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கிறது. அது அந்த அது எப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷி ஓடன்றோம், ஒரு மீன் நாத்தம் அந்த மாதிரி இருக்கிற போது அது ரொம்ப இச்சிங் சென்சேஷன் கொடுக்குற போது அப்போ தான் அது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்க சான்சஸ் இருக்கே தவிர மற்றபடி அது வருதுன்றது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான்.
இந்த வைட் டிஸ்சார்ஜ் பத்திலாம் ஐ திங்க் நம்ம அம்மாஸ்கே வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்டயே இது ஃபர்ஸ்ட் வந்த போது இப்படி ஒன்று வருதே இது ஹெல்தியா இல்ல வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கும்போது அவங்களுக்கே ஆன்சர் இல்லை. இது சும்மா தான் ஏதோ வந்துட்டு இருக்குது, நார்மலா இப்பதானே பீரியட்ஸ் வந்திருக்குது, மேபி அதனால ஹார்மோனல் சேஞ்சஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து ஆன்சர் வருது. வைட் டிஸ்சார்ஜ்ங்கிறது சம்டைம்ஸ் உங்களோட மூட் சேஞ்சஸ் நடக்கும்போது கூட அந்த பீரியட்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஹார்மோன்ஸ் எக்கத்தப்பா போய்கிட்டு இருக்கிறதுனால அப்போ கூட இந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து சான்சஸ் ஆஃப் இட் பீங் அதிகமா இருக்கிறதும் இருக்குது. இல்ல பீரியட்ஸ் பிளட்டா வராம இந்த வைட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும் கன்சிஸ்டன்சி ஆஃப் பீரியட் வந்து.
ஆமாங்கம்மா, அதே மாதிரி இந்த வைட் டிஸ்சார்ஜ் வந்து காய்டஸ் வைக்கிறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது. காய்டஸ்னா ஒன்றும் இல்லைங்க, காய்டஸ்னா உடல் ஒரு நீங்கள் ஒரு இன்டர்கோர்ஸ் வைக்கிற போது இது வந்து ஒரு லூப்ரிகன்ட் ஆக்ட் ஆகும். இது இந்த நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் ஒரு கரெக்டான ஒரு அளவில் இருக்கும். ஆனால் இது வர்றதுக்கு தான் சில பேர் வந்து அந்த இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி ஃபோர் பிளே இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். அது இப்போ இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிற போது அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வராமல் இருக்க போது தான் அவங்க லூப்ரிகன்ஸ் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ வந்து தேவையான அளவு லூப்ரிகன்ட் இல்லாம நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து யூரின் இன்ஃபெக்ஷன், அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேங்க.
அது ஃப்ரிக்ஷன்னால ஒரு பெயின்ஃபுல்லா அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரொடக்ஷன் நார்மல் இல்லை அப்படின்னா லூப் யூஸ் பண்றதுன்றது பெட்டர். ஆனா நம்ம இப்ப கான்ட்ரசெப்ஷன் போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது காண்டம் தான் இல்லையா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காண்டம் வந்து ஏன் நிறையா ஆண்கள் வந்து இல்லை எனக்கு இது யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை, ஏன்னா எனக்கு ஃபீல் இருக்காது, இல்லை என்னால் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆர்டல்ஸ் யூஸ்வலாக ஐ ஒன்ட் ஃபிட் இன் டு இட், இந்த டாபிக் ஏன் இப்போ ரொம்ப ரீசன் சமயத்தில் வருதா? அது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து ஓ என்னால் காண்டம்லாம் நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக ஏன் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேறஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், காண்டம்ங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸை தாண்டியும் உங்களை எஸ்டிடி அந்த மாதிரி நிறையா டிசீஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தானே, ஏன் அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க காண்டம் பற்றி?
காண்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை போய் வாங்குறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க. இப்போ ஒரு டேப்லெட் இந்த மாதிரி ஃபார்மசியில் போய் வாங்குறது ஈஸியாக வாங்கிடுறாங்க, ஆனால் இதை ஒரு எங்கேயும் போய் வெளியில் கேட்டு வாங்கணும் அப்படின்றப்போது அதை ரொம்ப கூச்சப்படுறாங்க.
அந்த கூச்சம் நம்ம பேரண்ட்ஸே நம்மளுக்கு வர வச்சது தானேங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பா அவங்க உடலுறவு வச்சுதான் நம்ம வந்திருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அப்போ நம்ம வீட்டுல அந்த காண்டம் பாக்கெட் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க, பெட்டி கடியில இருக்கும் இல்ல துணி கடியில இருக்கும், திடீர்னு நம்ம பார்ப்போம் அதை பத்தின நாலேஜே இருக்காது. தெரியல ஒரு பிங்க் டப்பா கலர்ல இருந்துச்சு, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் அப்பா அம்மா வந்து அதை பத்தி பேசுறதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா பீரியட்ஸ் பத்தியும் பேசுறதுக்கு தயங்குறாங்க, ஆனா பொண்ணு ஒரு 22 வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வேற யா கூட வேணாலும் நீ கிளம்புமா அப்படிங்கறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கும்போது காண்டம் பத்தி பேசினா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஆமாங்க, செக்ஸே ஒரு டேபுவா தானே பாக்குறாங்க. இங்க வந்து நிறைய பேருக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷன் தரது இல்ல. நமக்கு இப்ப ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோ இல்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிளோ பத்தியே ஸ்கூல்ல நடத்துற போத அந்த டீச்சர் அப்படி தானங்க இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் விடுங்க, பேரண்ட்ஸும் சரி அவங்க பசங்க கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம இதுல ஃப்ரீயா இல்ல. ஆனா இந்த டீச்சர்ஸ் ஆச்சும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்கணும் இல்லையா? நம்ம சிஸ்டம்குள்ளே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் வர்றது இல்லை. இன்னும் நார்மல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நடத்துறதுக்கே ஒரு மாதிரி அவங்க கூச்சப்படுறாங்க. நீங்களே எடுத்து படிச்சுக்கோங்க, புக்ல நல்லா இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இதை பத்தி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா மேபி ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசணும்.
ஃப்ரெண்ட்ஸுக்கே அவ்வளோ நாலேஜ் இல்லை இல்லைங்க, அவங்களே தப்பு தப்பா தான் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா
தெரிஞ்சுக்கிறோம்.
ஆமா, ஏன்னா என்னோட ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கூல் சமயத்துல வந்து காண்டம் பத்தி ஏதோ ஒரு டாபிக் வந்துட்டு போது நாக்குல போட்டு போங்கிற மாதிரிலாம் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருந்துச்சு. ஏன்னா ஆட்ஸ் வர்றதுமே வந்து அது காண்டம் ஆடா என்ன ஆடுங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. அப்போலாம் அதை பத்தின ஆட்ஸ் வந்துச்சானும் நம்மளுக்கு தெரியல இனிஷியலா டெலிவிஷன்ல.
நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு தப்பா கைட் பண்ணுவாங்க ஒரு மூவி இருக்கும், அந்த மூவி எதை பத்தி தான் ஒரு மலையாள மூவி. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ராங் கைடன்ஸ்னால ஒரு மேரிட்டல் ரேப் மாதிரி அவன் கமிட் பண்ணிடுவான் அந்த ஹீரோயின் மேல. அதுதான் அந்த மூவியா இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான், யாருக்குமே ஒரு எக்ஸ்போஷர் இல்ல ஒரு நாலேஜ் இல்லைன்ற போது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்ப நீங்க அந்த காண்டம் பேக் வாங்கினா கூட அதுல ஒன்றும் இதா இருக்காது, அது இப்ப எப்படி டைரக்ஷன் டு யூஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா அதை யூஸ் பண்றதுக்கே ஒரு மெத்தட் இருக்குல்ல. இப்ப நார்மலா அதை போடுறப்போது ஒரு எரெக்ட் பெனிஸ் மேல தான் அதை போட முடியும். கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் டிப் வந்து நம்ம விட்டு வைக்கணும், அப்பதான் அந்த எஜெக்ட் ஆகிற ஸ்பெர்ம் வந்து அந்த டிப்ல கரெக்டா கலெக்ட் ஆகும். அதே மாதிரி ரோல் பண்றப்போது அந்த ரோல் பண்ற இது வந்து வெளிப்பக்கம் இருக்கணும், பேஸ் ஆஃப் த பெனிஸ் வரைக்கும் போகணும். திருப்பி நீங்க ரிமூவ் பண்ற போதும் லீக் எதுவுமே ஆகாம அந்த டிப்பை பிடிச்சிதான் ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஒரு எஜுகேஷன் மாதிரி வச்சு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாதானே தெரிய வரும் எல்லாருக்குமே. இப்ப மேல் காண்டம் இருக்கிற மாதிரி ஃபீமேல் காண்டம்ஸ் இருக்கு, ஆனா ஃபீமேல் காண்டம்ஸ் மேல் காண்டம் அளவுக்கு ஒரு ஃபேமஸ் கிடையாது, அது அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி.
துப்பட்டா போடுங்கன்னு சொன்ன நேரத்துல காண்டம் போடுங்கன்னு சொல்லி இருந்தா இன்னும் ஹெல்த்தியாவது இருந்திருப்பாங்க எல்லாரும்.
ஆமா,
பட் சோஷியலா இந்த தாட் ஏன் வந்துச்சு இனிஷியலா? அதாவது காண்டம் போட்டா ஃபீல் இருக்காது அப்படிங்கிற ஒரு அது மித்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனாலும் இன்னும் அதை தானே எல்லாருமே ஒரு ரீசனா சொல்றாங்க காண்டம் போடாததுக்கு காரணமா?
நல்ல கேள்வி.
நிலைநாட்டுறாங்களா அப்படிங்கறது கேக்குறேன்.
இப்போ நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மேபி ஹெல்ப் ஆகலாம். இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க ரெகுலராக குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு, இதை ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்க. ஏன்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் சொல்லி இன்டர்கோர்ஸ் வச்சு 72 hours கூட டேப்லெட் எடுத்தால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதை விட கம்பேர் பண்ணுற போது அதிலெல்லாம் நீங்கள் வந்து காண்டம் யூஸ் பண்ணாமல் தான் செக்ஸ் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி மெத்தட்லலாம். அப்படி வச்சுக்கிற போது எஸ்டிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அது ஒரு ஹெச்ஐவியாக இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ் பியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனால் காண்டம் எப்பயுமே ஒரு சேஃபானது, இந்த மாதிரி எஸ்டிடிஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும்.
நீங்கள் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பற்றின டேபூஸும் டேபு மித் எல்லாமே இருக்குது. அதாவது பில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓவரியோட தன்மை ஸ்பாயில் ஆகிடும், ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கும், அதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் நடக்குதா?
அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறதுனால ஃபர்டைலாக இருக்க மாட்டாங்க அந்த பீரியடுக்கு. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஃபர்டிலிட்டி ரிவர்ஸ் ஆயிரும் ஒரு 6 months அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அதே மாதிரி இப்போ ஓரல் பில்ஸ் எடுக்கிறதுக்கு பல அது இன்னும் வேற சில மெத்தட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் வந்திருக்கு, அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு, பேச்சஸ் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ராடெர்மலாக ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று பிளேஸ் பண்ணுவாங்க ஸ்கின்னு கடையில், அதை பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே தன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மினிமல் அமௌண்ட்டை வந்து அதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 3 years வரைக்கும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அதோட எஃபெக்ட். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அது நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ எடுத்தோடனே உங்களோட ஃபர்டிலிட்டது ரிவர்ஸ் ஆகும், உடனே நீங்கள் கொஞ்ச நாளே குழந்தை பெற்றுக்க முடியும். இந்த பில்ஸ்ன்றது இந்த பில்ஸுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 months திருப்பி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பில்ஸ் எடுத்துக்கிற போது எண்டோமெட்ரியல் கேன்சர் இல்லை ஓவரியன் கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சர்ஸோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனால் பிரஸ்ட் கேன்சருக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று தான் இதோட டிஸ்அட்வான்டேஜை தவிர மற்றபடி அது ஒரு சேஃபர் இதுதான். ஆனால் பிரஸ்ட் கேன்சருமே எப்போ அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெனார்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெனார்கின்றது ஃபர்ஸ்ட் எப்போ ஒரு கேர்ள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்களோ அதுதான் மெனார்கி. அதுலேருந்து மொதல் குழந்தை ஒரு பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம்.
ஹையானா எவ்வளோ ஹையாங்க இருக்கக்கூடாது?
20 years இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம்.
ரொம்ப நிறைய கேசஸ் கேன்சர் இன்ஃபார்ம் பண்ணல, அதாவது எப்படி சொல்றேன்னா நிறைய கேசஸ் அப்சர்வ் பண்ணப்படல. ஏன்னா அதோட பாசிட்டிவ்ஸ் வந்து நெகட்டிவ்ஸ தாண்டி இருக்கிறதுனால பில்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் டாக்டர் சொல்ற மாதிரி அதுல நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது, பட் எப்பவுமே வந்து பாசிட்டிவ் தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிறதுக்கு லேட் ஆகிற போதுதான் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டு பேபிக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும்ன்ற நினைக்கிறப்போது அந்த பில்ஸ் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க் வந்து அதிகமா இருக்காது. ஆனா அந்த பில்ஸ் நீங்க எடுக்கிற போது நார்மலா அந்த ப்ளோட்டிங், பிரஸ்ட் டெண்டர்னஸ் இந்த மாதிரி சில ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
நீங்க அந்த 72 hours அப்புறம் போடுற டேப்லெட் பத்தி சொல்றீங்களா, இல்ல அன்பிரடிக்டட் செக்ஸ் வச்சுட்டு டேப்லெட் போடுறது பத்தி சொல்றீங்களாங்க?
அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுட்டு போடுறது தான் அந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்றது 72 hours போடுறது. இது வந்து நார்மலாக போடுறதுங்க. கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்னு வரும், அதில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ரெண்டுமே இருக்கும். ஒரு பெரிய ஸ்ட்ரிப் மாதிரி வரும், 28 tablets வரும். அந்த 28 tablets நீங்கள் உங்கள் பீரியடோட ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பித்து அதை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரணும். அதில் ஒரு 21 tablets தான் அந்த நார்மல் அந்த கான்ட்ரசெப்டிவ் பில்லாக இருக்கும், மிச்சம் ஒரு 7 tablets மல்டி விட்டமின் டேப்லெட்ஸாக இருக்கும்.
இந்த மாதிரி ரிஸ்க்காக எடுத்து டேப்லெட்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும்லங்க, எந்த பிரச்சனையும் வராது, குழந்தையும் பிறக்காது.
இல்லை நேச்சுரலாக லெமனை காண்டமாக கூட யூஸ் பண்ணலாங்க, அது கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், வீட்லேயே இருக்கும், எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம்.
இல்லை பாஸ்கெட் பேசின மாதிரி திடீர்னு
இல்லை, எல்லாருமே சொல்றாங்க லெமனோட சாரை மட்டும் வெளியில எடுத்துட்டு அந்த தோலை காண்டமா யூஸ் பண்ணிக்கலாம், நேச்சுரல், ப்ராப்ளமே இல்லை, ஹெல்த்தியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
ஆமா, இந்த மாதிரி வீடியோஸ் நானும் நிறைய பார்த்தேங்க. லெமன் அப்புறம் இந்த மஞ்சத்தூள் இப்பெல்லாம் சொல்றாங்க, அது அந்த அந்த மாதிரி ஒரு பிறப்புறுப்புல யூஸ் பண்றப்போ ரொம்ப ஹாஷா இருக்கும்ல அதெல்லாம்.
இல்லைன்னா துளசி செடியை சுத்தி வந்து ஒரு 2 grams எடுத்து வாயில போட்டா கூட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதனாலதான் கோயில துளசி குடுக்கறாங்களோ உங்க.
ஆமாங்க,
என்னங்க விட்டா புக்கி எழுதலாம் பிள்ளைங்க, அவ்வளவு மித்து இருக்கு.
இந்த மாதிரிதான் ரொம்ப இன்சைனான மித்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பர்த் கண்ட்ரோல் வீட்டுல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பப்பாளி பழம் சொல்றாங்க, இல்ல ஜிஞ்சர் ஜூஸ் சொல்றாங்க, எருக்கம் பூலா சொல்றாங்க,
சீரக தண்ணி வச்சிருக்கீங்க.
ஓ, இதெல்லாம் ஒரு தப்பான பாடியில எஃபெக்ட் வந்துடாதுங்களா? ஏன்னா லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அது ரொம்பவே கையில படும்போதே எரியுது. இது உடல் உறுப்பு பிரைவேட் பார்ட்ல எல்லாம் போடும்போது அது எரியாதுங்களா? இல்ல ஹைஜீனிக்கா?
மஞ்சளை பத்தி இப்பெல்லாம் தப்பா பேசுறீங்க.
முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க.
முன்னோர்கள் முட்டாள் இல்லை, பட் அவங்க விட்டுட்டு போன ஐட்டங்கள் எல்லாம் முட்டாள்தனமா தான் இருக்குது.
மஞ்சள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற போது அது என்ன சொல்ல, ரொம்ப ரிங்கிள்ஸ் அதிகமாக வருது. அதனால இப்போ அது அந்த மஞ்சள் பதில் நார்மல் மஞ்சள் பதில் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஹாஷாக இருக்குது ஸ்கின் மேலே. ஃபேஸ் ரிங்கிள்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா அந்த மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாதான் அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் அதிகமாக வரும். அப்படி இருக்கப்போ அது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டில் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அது அங்கேயுமே ரொம்ப ஹாஷாக தானே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிற மித்தை கேட்டு தான் ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுட்டு அப்புறமேட்டு பப்பாளி சாப்பிட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி மஞ்சள் தடவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து ஒரு அன்வான்டா ப்ரெக்னன்சியில் போய் முடியுது. இப்போ இவங்க இப்போ நீங்களே சொன்னீங்களே இந்த மாதிரி இருக்க பூன்னு சொல்லி சில பேர் வந்து சப்போஸ் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை கலைக்கிறதுக்குன்னு சில குவாக்ஸ்லாம் இருக்காங்க. குவாக்ஸ்னால் இந்த
நேச்சுரோபதி டாக்டரா
ரோட் சைடில் உட்காந்து லேக்கியம் வைப்பாங்களேங்க, அந்த மாதிரி நாட்டு மருத்துவர்னு சொல்லி வரும் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம அவங்களே மெடிசின் தருவாங்களே அந்த மாதிரி அவங்க அவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எருக்கல ஸ்டெம் இருக்குல்ல அத அந்த பாலோட இருக்கும் அதை எடுத்து அங்க வந்து பிறப்புறுப்புல விடுவாங்க. அந்த மாதிரி விடுறதுனால ஒரு அபார்ஷனை இன்டியூஸ் பண்றாங்க. இது வந்து ரொம்ப அன்சேஃப் ஆனது, செப்டிக் ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போங்க முதலையோட சாணி யூஸ் பண்ணா கூட அது நேச்சுரல் நேச்சுரலா வந்து நம்ம பிரெக்னன்ட் ஆகும்.
இது ஃபர்ஸ்ட் முதலைய கண்டுபிடிக்கணும் இல்லைங்க, அதை கண்டுபிடிச்சா அதோட சாணியை வேற எடுக்கணுங்களா? இவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த காண்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஆமாங்க, முதலைக்கு தெரியாது இல்லைங்க, மெடிக்கல் ஷாப்ல போய் காண்டம் வாங்கி.
இப்ப வேப்ப எண்ணெயை வந்து ஸ்பெர்மிசைடா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்பெர்மிசைடுங்கிறது யூஸ்வலா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட பர்த் பார்ட்ல வந்து உள்ள அப்ளை பண்ணும், சோ தட் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ள எஜாக்குலேட் ஆகும் போது செத்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெர்மிசைடு யூஸ் பண்றாங்க. வேப்ப எண்ணெயை வந்து யூஸ் பண்றது சேஃபா இல்லை அது வந்து, அதுவும் கீழே சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் லெமன் மாதிரி ஒரு ஐட்டங்களா?
வேப் எண்ணெய் பற்றி அந்த அளவுக்கு பெரிய ஸ்டடிஸ் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வேப் எண்ணெய் மோஸ்ட்லி எல்லாருமே வெளியில தானே யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு உள்ளக்க யூஸ் பண்ண சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு ஸ்பெர்மிசைடுன்றது வந்து ஒரு ரெண்டு காம்பனெண்ட் வரும், ஒன்று வந்து மருந்து, இன்னொன்று அதை கேரி பண்ணுற சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஒரு ஜெல்லியாக இருக்கலாம் இல்லை லிக்விடாக இருக்கலாம், அது அப்படியே வெஜனாக்குள்ளே அவங்க வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற போது நீ சொன்ன எஜாக்குலேட் ஆகிறப்போது அந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் செத்துரும். ஸ்பெர்மிசைடல் அப்படின்னா கில்லிங் த ஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது தான்.
ஓகே,
அது மாதிரி இருக்கும்போது வேப் பண்ணி வெளியில தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது அவ்வளோ கிளியராக தெரியல. அதே மாதிரி அந்த வேப் பண்ணிக்குன்னு ஒரு ஃபவுல் ஓட இருக்குல்லங்க, ஒரு கெட்ட நாட்டம் இருக்குல்ல, அதை எப்படி அப்ளை பண்ணிட்டு இது பண்ண முடியும்?
கரெக்ட் தான். அதுக்குதான் ஹீல பாஸ்கர் சொன்னாரு, ஓ கொஞ்சோண்டு எண்ணெய் அதுக்கப்புறம் தண்ணி அதுல மிக்ஸ் பண்ணி தேய்ச்சுக்கோங்க, சோ தட் கம்ஃபர்டபிளா செக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
சூப்பருங்க, அவர் சொல்றது கரெக்டா தாங்க இருக்கும்.
ஆமாங்க, ஏன்னா எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாதுங்கிறதே அவருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது, கரெக்டா தான் இருக்கும்.
அவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இது கொரோனா டைம்ல சொன்னார், எல்லாரும் ஆக்சிஜன் வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம்ல, அவர் தான் சொன்னார் மூக்கு கிட்ட ஃபேன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், ஏன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லா ஆக்சிஜன் தானே இருக்கு.
ஆமா, கரெக்டா தான், 100% கரெக்ட் தாங்க. இப்ப செக்ஸ் பத்தி பேசும்போது ஓரல் செக்ஸ் வந்து ரொம்பவே இன்னுமே டேபுவா தான் இருக்குது. அதை கொடுத்தா அந்த பொண்ணை வந்து ஒரு தப்பான இதாதான் சொல்றாங்க. அண்ட் பெண்ணுக்கு வந்து ஓரல் செக்ஸ் பிடிக்கும் இந்த சென்ஸ் ஆண் அந்த பெண்ணுக்கு ஓரல் செக்ஸ் கொடுத்தா பிடிக்குங்கிறது இன்னும் அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து நம்ம ஆண்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதை அப்போ ப்ரொடெக்ஷன் எப்படி யூஸ் பண்றது, ஓரல் செக்ஸ் அப்போ ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு தெரியல.
ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம ஓரல் செக்ஸ் அப்போ வந்து ஒரு மென் வந்து ஓரல் செக்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஃபிளேவர்ட் காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ அதுவே ஒரு உமன் வந்து ஓரல் செக்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து டென்டல் டேம்ஸ் அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டென்டல் டேம்ஸ்னா யூஸ்வலா டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ற அந்த வாயை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு வந்து ஒரு தின் பிளாஸ்டிக்ல ஒன்று இருக்கும், அதுதான் டென்டல் டேம்ஸ். அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட்
அது நம்ம ஊர்ல நிறைய கிடைக்கிறது இல்ல. சோ இன்னொரு சீப்பஸ்ட் மெத்தட் என்னன்னா, இந்த காண்டமோட போத் எண்ட்ஸையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத நடுவுல கட் பண்ணா அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து நம்ம வல்வாஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஓரல் செக்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையானே தெரியல, நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் கிடையாது. இந்த மாதிரி ஓரல் செக்ஸ் பண்றப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலன்னா நிறைய எஸ்டிடிஸ் கூட நம்மளுக்கு வந்துடும் அப்படி சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு கேன்சர் வரதுக்கு, த்ரோட் கேன்சர் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவன் ஹெச்ஐவி கூட சில டைம் வந்து ஓரல் செக்ஸ் மூலமா பாஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. இஃப் அந்த வாயில் எங்கேயாச்சும் கட்டு இருந்து நம்ம ஓரல் செக்ஸ் கொடுக்குறப்ப கூட அந்த பிளட் வைரஸ் வந்து நம்ம வாய்க்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு மென் வந்து ஒரு ஓரல் செக்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து காண்டம் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ மோஸ்டா வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ட் காண்டம்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளேவர்ட் காண்டம்ஸ் வந்து நம்ம இன்டர் கோர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்டர் கோர்ஸ்க்கு நம்ம அந்த காண்டம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அதாவது விமனுக்கு வரும். அது வெஜனாக்குள்ள அந்த ஃப்ளேவர்ட் காண்டம் போகும்போது அதில் வந்து சுகர் இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ளேவர்ட் காண்டம் வந்து எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணோம்னா ஓரல் செக்ஸ்க்காக தான் வந்து ஃப்ளேவர்ட் காண்டமே இருக்கு. ஸோ நம்ம இன்டர் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்து தின் லேயர்டு காண்டம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணாலே வந்து அது போட்டிருக்க ஃபீலே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஆண்மை நிறைந்தவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது யூஸ் அது போட்டால் வந்து எங்களுக்கு செக்ஸ் வச்சுக்க மாதிரியே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி தின் காண்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த போட்டிருக்க ஃபீலே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஆண்மையும் குறையாது அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஓரல் செக்ஸ் வச்சுக்கிற அன்ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுனால என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஹெச்ஐவி, கிளமேடியா, கொனோரியா, சிஃபிலிஸ், அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, சி, அப்புறம் ஜெனிட்டல் வாட்ஸ் கூட வரும். ஜெனிட்டல் வாட்ஸ்ன்றது ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னு ஒரு வைரஸ்னால வரும். அது வந்து கேன்சரை மாறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி ஹெச்ஐவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸை விட ஓரல் செக்ஸில் கம்மி தான், ஆனால் இல்லவே இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஓரல் செக்ஸ்லயும் ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் வரும்.
யூஸ்வலா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அவங்க எப்போ அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், பில் எடுக்கிறதுனா யா அது ஒரு 72 hours குள்ள எடுக்கிறாங்க. இப்போ இன்கே 72 hours தாண்டிடுச்சு அப்படின்னா வாட் அதர் சார்ட் ஆஃப் பர்த் கான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது?
அந்த எமர்ஜென்சி இதுதாங்க ஒரே ஆப்ஷன். அந்த 72 hours அவங்க கண்டிப்பாக அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணணும். இப்போ சப்போஸ் மிஸ்டு பீரியட்னு அவங்களுக்கு பீரியட் வர வேண்டிய டைம் வந்து அது வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அப்பயும் அவங்க ஒரு யூபிடி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் அது கிட் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் கிடைக்குது. அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் அப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாக போகிறது தான் நல்லது. ஐ மீன் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போகிறது நல்லது. யூஸ்வலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 20 weeks வரைக்கும் தான் அபார்ஷன் பண்ண முடியும். அது பேர் நம்ம மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சிஸ் சொல்லி சொல்லுவோம். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சிஸ்க்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று எலக்டிவாக அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பண்ணுவாங்க, இல்லை அந்த அன்பிளான்டு ப்ரெக்னென்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு சைக்கியாட்ரிக் ரீசனாக கூட இருக்கலாம். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து இந்த ப்ரெக்னன்சி வேணாம் அப்படின்னா அவர் சொன்னார் அப்படின்னா அப்பயும் அபார்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது 20 weeks வரைக்கும் தான் அதை பண்ண முடியும். அதுவுமே நீங்கள் 20 weeks தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அதை பண்ண முடியாது. 20 weeks அப்ராக்சிமேட்டாக 5 months அப்படின்ற மாதிரி வருவாங்க. இதுவுமே நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 12 weeks நீங்கள் போனீங்க அப்படின்னா அபார்ட் பண்ணிடலாம். அப்படி 12 weeks மேலே போனீங்க அப்படின்னா அந்த அபார்ஷன் பண்ணுறதுக்கு 2 doctors ஒப்பீனியன் வேணும், அப்போ தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது என்னென்னா அபார்ட் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்டோட கன்சென்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, இல்லை அன்மேரிட் உமனால அபார்ஷன் ஹாஸ்பிட்டல் போய் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அபார்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணோட கன்சென்ட் மட்டும் இருந்தப்போ அந்த பொண்ணு மட்டும் ஒரு கன்சென்ட்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்மில் சைன் பண்ணாங்க அப்படின்னா அபார்ஷன் பண்ணிக்கலாம்.
ஓகே.
அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து மைனர் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அன்ப்ரொடக்டிவ் செக்ஸ் வச்சு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மென்டலி சேலஞ்சுடு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்சனோட கார்டியன் இல்லை பேரண்ட்டு வந்து அவங்க கன்சர்ன் தரணும். ஏன்னா அந்த நிலைமையில அவங்க வந்து ஒரு கன்சர்ன் தர முடியாத நிலைமையில இருப்பாங்க. அதே மாதிரி ரேப் விக்டிம்ஸ் அவங்க வந்து அபார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு அவங்களோட கன்சர்ன் மட்டும் இருந்தால் போதும். அந்த ரேப் விக்டிம் இன்கேஸ் மைனாரிட்டியாக இருந்தால் மட்டும் அந்த பேரண்டோட கன்சர்ன் வேணும் அபார்ஷன் பண்ணுறதுக்கு. மைனாரிட்டி கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து 20 weeks கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அபார்ஷன் தான் பண்ணுவாங்க. ஒரு மைனர் கேர்ள் 18 கீழே இருக்க ஒரு பொண்ணோட அந்த பொண்ணோட கன்சர்ன் விருப்பத்தோடையே இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாலுமே அது ஒரு ரேப்பா தான் கன்சிடர் பண்ணி போக்சோ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பர்சன்.
அபார்ஷன் சொல்லும்போது அதை சுத்தியே நிறைய மித்ஸ் இருக்குது, இல்ல அதை சுத்தியே ஒரு பயம் இருக்குது பெண்களுக்கு. அதாவது அபார்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு அடுத்த குழந்தை கன்சீவ் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், இல்ல அந்த குழந்தைக்கே வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் தாட் இருக்கனால தான் நிறைய பேர் வந்து அபார்ஷன் ஒரு ஆப்ஷனா இருந்தாலுமே இல்ல வேண்டாம் இருக்கட்டும், எப்பவுமே பெண்களை வந்து தன்னலம் கருத கூடாதுங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அபார்ஷன் தப்புன்னு இங்க யாருமே சொல்லக்கூடாது கரெக்டுங்களா? யாருக்காவது ஒரு மென்டலி ப்ராப்ளம் இருக்குது இல்ல பிசிக்கலா அவங்கனால இஃப் தே கான்ட் பேர் த சைல்ட் அப்படின்னு இருந்தா கூட தேர்ஸ் அன் ஆப்ஷன் டு கெட் அபார்ட்டட்.
ஆமாங்க, கரெக்ட் தான். அபார்ட் பண்றது வந்து அவங்கள ஒருத்தரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஆனா அபார்ஷன் பண்ற போது வந்து அடுத்த குழந்தைக்கு அடுத்த சப்போஸ் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை ஸ்பான்டேனியஸா அபார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. ஆனா நீங்க ஏற்கனவே இப்போ ஒரு அபார்ட் ஆயிருக்கு அபார்ட்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்ற போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து டாக்டர் பார்ப்பாங்க, அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ முன்னாடி போய் அபார்ஷன் பண்ண அடுத்த குழந்தையே பிறக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ
இங்க டெக்சஸ்ல வந்து அபார்ஷன் வந்து 6 weeks அப்புறம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க நிறைய ரேலி அதை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈவன் ரேப் விக்டிம்ஸ் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பெண்களோட உரிமை, எங்களுக்கு அபார்ஷன் பண்ணணும்னா நாங்க பண்ணிக்கிறோம், ஏன் இதுல வந்து ஒரு ரூல் கொண்டு வர்றீங்க? ஏன்னா ரேப் விக்டிம்ஸ் வந்து தே வுடன் பி ரெடி டு ஹாவ் த சைல்டு ஆஃப் அந்த அப்யூசர் கரெக்டுங்களா? அதனால வந்து அபார்ஷன் இங்க வந்து ரொம்பவே எக்ஸ்டென்சிவா இருக்கணும், அது பெண்ணோட உரிமையா இருக்கணுங்கிற மாதிரி இங்க போராட்டம் போய்கிட்டு இருக்குதா? அதனாலதான் இந்தியாவில எவ்வளவு அபார்ஷன் ரேட் இருக்குது, இல்ல பெண்கள் வந்து அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா? ஏன்னா இன்னும் வந்து பர்த் கண்ட்ரோல் அது ஆண் மேல இருக்கணுங்கிறது வந்து நம்ம சொசைட்டில இருக்கவே மாட்டேங்குது. ஒரு ஆண் வந்து வெசெக்டமி பண்ணிக்கிறதோ இல்ல அவங்க அவங்களோட பிறப்புறுப்புல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற நாலேஜ் அவங்க எடுத்துக்க மாட்டேறாங்க. பெண் தான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் இந்தியாவில இன்னும் மாறணும், அதுக்கு வந்து இந்த பர்த் கண்ட்ரோல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்.
ஆனா அபார்ஷன் ரேட் வந்து இந்தியாவில கொஞ்சம் ஹையா தாங்க இருக்கு. 15.6 million 2021ல வந்து அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து அபவுட் 47%ன்ற மாதிரி இருக்குது. நீங்க சொன்னது வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுமா அமெரிக்கால இல்ல டெக்சஸ்ல மட்டும்
தான்? டெக்சஸ் மட்டும் தான் இப்ப வந்து 6 weeks குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும், மித்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். எப்ப அபார்ட் பண்ணுவோம் ப்ரொவைடட் அந்த அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னா தே கேன் அபார்ட்.
ஓகேங்க. ஆனா இங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மென் வந்து அவங்க பாடியில எதுவும் பண்றதுக்கு ரெடியா இல்லை. இந்த வாசெக்டமி சொல்லக்கூடிய அந்த ஸ்டெரிலைசேஷன் பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் மாதிரி அதை அவங்க பண்றதுக்கு வந்து மோஸ்ட்லி ரெடியா இல்லை. ஏன்னா அவங்க அது பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆண்மை போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பயப்படுறாங்க. அதனால அவங்க எப்பயுமே அவங்களோட ஒய்ஃபை தான் ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க அந்த ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு. ஆனா இப்ப நம்ம இம்போர்டன்ஸ் அப்புறம் இன்ஃபர்டல் அப்படின்ற ஒரு ரெண்டு வார்த்தை, அது ரெண்டுக்கும் நம்ம கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெரிலைசேஷன்ன்றது பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் தான் ப்ரொடியூஸ் ஆகாது, ஆனா அவங்க பெனிஸ் எரெக்ட் ஆகிறதுக்கு விரைப்பு தன்மை அடையிறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விரைப்பு தன்மை அடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது வரவும் செய்யும், ஆனா அது எல்லாமே சைக்காலஜிக்கல் தான், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான். அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்றது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தானே தவிர அந்த ஆப்ரேஷனால வராது, அதுவுமே ஸ்பான்டேனியஸா சரியா இருக்கும் கொஞ்ச நாள்ல.
அன்பிரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்காம இருங்க, காண்டம் யூஸ் பண்ணுங்க இல்ல பில்லாவது யூஸ் பண்ணுங்க.
இல்ல சப்போஸ் காண்டம் யூஸ் பண்றதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அடிக்கடி போய் வாங்கிட்டு வர்றது அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா
லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க.
அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க.
அமேசான்ல ஆர்டர் பண்ணாலும் இப்ப ஒரு ஜாயின் ஃபேமிலில இருக்காங்கன்னா மாட்டிக்கிடுவாங்களா? இங்க காப்பட்டின்றது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதை அங்கே வெஜினல்ல வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பேமும் எக்கும் மீட் பண்றதை தடுக்கும், அதனால வந்து அது ஃபர்டிலைசேஷன்ற ப்ராசஸ் வந்து தடுக்கப்படும், அதனால குழந்தை ஃபார்ம் ஆகாது. இப்போ அடிக்கடி காண்டம் வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காப்பர்டியூஸை யூஸ் பண்ணலாம். அது ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அது ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகாம ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். ஆனா அதுவுமே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடிஸ் அதாச்சும் ஹெச்ஐவியோ இல்ல மொத்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ன்றது தராது. ஆனா காபட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சிஸ்ன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எக்டோபிக் பிரெக்னன்சினா இப்போ ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது நார்மலா ஒரு இடத்துல போய் வளரணும், அது நார்மலா வளர வேண்டிய இடத்த தவிர வேற எங்கேயாச்சும் வளர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது நார்மலா இருக்கும், சப்போஸ் பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அதே சேஞ்சஸ் தான் இதுல இருக்கும். ஆனால் என்னென்னா அது நார்மலான இடத்துல வளரும், வேற ஒரு இடத்துல வளர்றதுனால அது ஈஸியாக அபார்ட் ஆகி வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நான் சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பார்த்து ஸ்கேன்லாம் எடுத்து அது நார்மல் ப்ரெக்னென்சி தானே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்களே ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஏதோ போய் ஒரு அபார்ஷன் பில் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அபார்ட் ஆகி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அபார்ட் ஆகி வர்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து அன்கண்ட்ரோல்டாக வரும், அந்த பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிளட் லாஸ் அதிகமாச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சேஃப் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அபார்ஷன் பில்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கணும்னா நீங்களும் ஓன எடுத்துக்காமல் அதுவுமே திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும்.
டாக்டர் இன்னொன்று ப்ரெக்னென்ட் ஆகி அதாவது அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, குழந்தை வயிறுல இருக்குது, ஸோ அப்போ வந்து அபார்ஷன் பில்ஸ் இன்கேஸ் தெரியாம எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஃபார்ம் ஆன குழந்தைக்கு எந்த அஃபெக்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு டேபும் இருக்குது, அதாவது நீங்க அபார்ஷன் பில்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆனாலும் பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அபார்ஷன் பில் தெரியாம எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி ஒரு மித் இருக்குதே.
அபார்ஷன் பில்ஸ்ங்களா இல்ல கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ங்களா?
கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், சாரி அபார்ஷன் பில்ஸ் னு சொல்லிட்டேன், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்.
ஓகே ஓகே, கான்ட்ராசெப்டாமங்க, அது வந்து வெறும் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் தானங்க, அதனால அது வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் அது வந்து சப்போஸ் இதை இன்டியூஸ் பண்ணிச்சு, அந்த ஓவரியோட கான்ட்ராக்ஷன் ரொம்ப இன்டியூஸ் பண்ணிச்சுன்னா அது அபார்ட் ஆகி வெளியில் வரதான் சான்சஸ் அதிகம். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுற போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 1% to 3% தான் இருக்கும். அதனால அந்த டைம்ல வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்றத ஒரு கம்மியான இதுதான்.
இல்ல அப்படி பிரெக்னென்ட் ஆயிட்டா அந்த பிறக்க போற குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி இருக்காது இல்ல அப்படி சொல்லி அவங்க கேக்குறாங்க.
ஆமா அது இருக்காதுங்க, ஏன்னா அது நார்மலா அது ஹார்மோன் தாங்க, ஃபீமேல் பாடியில இருக்க ஹார்மோன் தான், அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த குழந்தை எதுவுமே மோஸ்ட்லி பண்ணாது.
ஓகே, இப்போ யூஸ்வலா ஒரு மித் இருக்குது, அதாவது பீரியட் அப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டா வந்து பிரெக்னென்ட் கன்ஃபார்மா ஆக மாட்டோம் அப்படின்னு. ஐ திங்க் எந்த பொண்ணா இருந்தாலும் அது தப்புங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. யூஸ்வலா பீரியட் வந்து ஒரு லூபா ஒர்க் பண்ணுமே தவிர அது பீரியட் இருக்கும்போது செக்ஸ் வச்சுக்கிட்டா பிரெக்னென்ட் ஆக மாட்டோம்னு ஒரு ப்ரூஃபே இல்லை.
பீரியட்ஸ் வந்து அது ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும்ல, அது சப்போஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஓகே அப்படின்னா அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் அப்பயுமே ஒரு ப்ரொடெக்ஷனோட வச்சுக்கிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். அப்போதான் ஒரு எஸ்டிஐ வந்து இதாகாது, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா அப்போ அவங்க ப்ளீட் ஆகிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து இன்னும் ஓப்பனாக இருப்பாங்கல்ல இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு.
யூஸ்வலாக அவங்க பீரியட்ஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் வச்சுக்கிட்டா, இப்போ எல்லாத்தோட மனசுலையும் எப்படி இருக்குன்னா பீரியட்ஸ் வந்து ஒரு பர்த் கண்ட்ரோல் மாதிரி, காண்டம் மாதிரி பீரியட் ஒரு பர்த் கண்ட்ரோல், அதாவது அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஹேவ் செக்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் பிளான் பி கூட எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வாட் தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த எக் எப்ப வேணாலும் ஓவுலேட் பண்ணலாம் ஒரு 3 days வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்டிலிட்டி சைக்கிள்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு இன்கேஸ் ஷார்ட்டா பீரியட் தான் அவங்களோட ஓவுலேஷன் டைமா இருந்துச்சுன்னா ஈஸியா அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணலாம். அதனால பீரியட்ஸ் அப்போ பீரியட்ஸ் அப்பவும் நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும்.
ஆனா கரெக்ட் தாங்க, ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 12, 13, 14 days தான் ஓவுலேஷன் நடக்கும் யூஸ்வலா. இப்போ ப்ரெக்னென்ட், ஆமாம் ப்ரெக்னென்ட் ஆகணுன்ட்டு சில பேர் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலுமே அப்டினன்ஸ் ஃப்ரம் செக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், செக்ஸ் வச்சுக்காம இருப்பாங்க, அப்போ தான் அந்த ஸ்பெர்ம் அக்யூமுலேஷன் மாதிரி இருக்கும். இந்த உமனுக்கும் வந்து கரெக்டாக அந்த ஓவுலேஷன் பீரியடை கால்குலேட் பண்ணி தான் இது வச்சுப்பாங்க. ஒரு 5th இல்லை 6th டேயில் 5 days தானே ஒரு உமனுக்கு வந்து நார்மலாக மென்சஸ் இருக்கும், 5 to 7 days இருக்கலாம் மேபி. அப்படி இருந்துச்சு, ஆமா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க செவன்த் டே வச்சுக்கிட்டாலுமே அது ஒரு 10th day வரைக்கும் தான் போகும். ஆனா யூஸ்வலா 12, 13, 14 தான் அந்த ஓவலேஷன் ஆகி அந்த எக் இருக்கும்.
பட் அப்பவுமே வந்து பீரியட்ஸ் அப்போ வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பிஹெச் லெவல் வெஜைனாவோட பிஹெச் லெவல் அதிகமா இருக்கும், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நோ மேட்டர் வாட் அது பீரியட்ஸ் இருக்கு இல்ல, நீங்க செக்ஷுவலா எந்த டிசீஸ் வேணாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதனால பீரியட்ஸ் அப்பவும் சரி பீரியட்ஸ் இல்லைனாலும் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது.
பர்த் கண்ட்ரோலுக்கு வந்து கவர்மெண்ட் கூட நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. முன்னாடி இந்த காப்பர்ட்டி வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு, ஐ மீன் சிசேரியனுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்றது, அந்த மாதிரி இனிஷியேட்டிவ். தவிர இப்ப வந்து புதுசா ஒரு பிளான் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல, அந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னன்னா ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு கான்ட்ரசெப்டிவ் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு பீரியடோட 6th day இருந்து 7th day வரைக்கும் நமக்கு வந்து போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் 3 to 4 months வரைக்குமே அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆக மாட்டா. இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு பொண்ணுக்கு போடணும், போட்டோம்னா அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆக மாட்டா 3 to 4 months வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்களோட ஃபெர்டிலிட்டி வரதுக்கு வந்து ஒரு 2-3 months ஆகும், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி பிரெக்னென்ட் ஆயிக்கலாம். ஸோ வந்து இது வந்து எப்படின்னா ஒரு 3 months வரைக்கும் அவங்களை இன்ஃபெர்டிலிட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 months அப்புறம் அவங்களுக்கு திருப்பியும் ஃபெர்டிலிட்டி வர மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து. இப்போ வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் 4 தடவை போடணும் ஒரு வருஷத்துக்கு 3 months கேப்பில். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதோட ஒரே ஒரு கான்சிக்வன்சஸ் என்னன்னா இப்போ வந்து நீங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், சம்டைம்ஸ் அந்த 3 மாசமே உங்களுக்கு பீரியட்ஸ் வராம கூட இருக்கலாம். ஸோ அதே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல ஒரு நெகட்டிவ், மற்றபடி வந்து இது சேஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க.
கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் சப்போஸ் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை வச்சே ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கவுன்சிலர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல.
ஆமாங்க, பட் எல்லா கவுன்சிலர்ஸையும் நம்ம வந்து தப்பு சொல்லிட மாட்டாங்க. பட் சில பேர் வந்து எப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க, லைக் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறது, எப்படி வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க, பட் எல்லாருமே வந்து ட்ரெஸ் வத்தியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து இல்லதான். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா லைக் ஒரு பேபி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த நேச்சுரல் கன்செப்ஷன் மெத்தட் மட்டும் சொல்லி கொடுக்காம அவங்க வந்து ஒரு சயின்ஸ் லெக்சர் மாதிரி வந்து ஒரு கிளாஸை வந்து எடுத்துட்டு கடைசியில் வந்து என்ன தேவையோ அதை வந்து சொல்லாம போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கவுன்சிலர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்காக ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிங்க, விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் அட்டன் பண்ணுங்க. இப்போ இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான். இது மாதிரி இது போஸ்ட் ப்ரெக்னென்சி, ஏர்லி ப்ரெக்னென்சி, அப்புறம் நமக்கு என்ன சொல்றது
போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் பத்தினா ரொம்ப வேகான நாலேஜ் வச்சுட்டு கூட பேசுறாங்க. அவங்க குவாலிஃபைடான்னு நம்மளுக்கு தெரியாது, பட் எல்லாம் வந்து பணம் இருந்தா இங்க வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும், அதெல்லாம் காமிச்சு நம்ம ரொம்ப குவாலிஃபைடா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணி தான் பிரெக்னன்சி வந்து ஒரு மணி மேக்கிங் மெஷினா மாத்திக்கிட்டாங்க.
போன சொல்றது ரொம்ப கரெக்ட். பட் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ட்ரஸ்ட்வர்த்தியான பீப்புள் இருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டான பர்த்திங் மெத்தட்ஸ் பத்தி நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பிளைன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பர்த்திங் மெத்தட் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் நிறைய ஆள் இருக்காங்க. பட் நம்ம வந்து சூஸ் பண்றப்ப ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் அங்கே வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து எனக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு வந்து குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு வந்து என்ன சொல்றது லேபர் வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு, அந்த லேபர்
குழந்தை ஃபார்ம் ஆயிருதா,
அந்த மாதிரி மெசேஜ் போட்டதுனால அவங்க வந்து ரொம்ப அவங்கள்ட்ட ஏதோ நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாம அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க ஏமாற மாட்டீங்க.
இது ஆக்சுவலி மென்டலாவும் அந்த பேரண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க மேல ஒரு எஃபெக்ட் இருக்குதா, அதாவது இன்னொருத்தவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி, நம்மள அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம் பட் நம்ம பிரெக்னென்ட் ஆகல, அப்ப நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸா செல்ஃபாவே அவங்க வந்து அவங்கள அழிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ நம்மனாலதான், நம்ம கிட்டதான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது. இது ஒரு டாக்டர் கிட்டயோ இல்ல ரிலாக்ஸ்டா அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிட்டாலே வந்து பிரெக்னன்சி கொஞ்சம் ஈஸி ஆகும், ப்ரொவைடட் அவங்களுக்கு முன்னாடியே பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சுன்னா.
முன்னாடிலாம் அந்த ஜோசியன் ஜாதகம் சொல்லி உட்காந்துருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த மரத்தை சுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இப்ப இன்ஸ்டாகிராம் வந்துட்டாங்க போல இருக்கு.
ஆமா, இப்ப இன்ஸ்டாகிராம்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டாங்க. இதுல நாட் எவ்ரி ஒன், எல்லாருமே அது வந்து ஒரு மணி மேக்கிங்கா மட்டும்தான் பாக்குறாங்கல்ல. துகிர சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் உண்மையாவே மெடிக்கலா குவாலிஃபைடான ஆட்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து வர அறிவுரைகளோ இல்ல அவங்க சொல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். சும்மா அது ரேண்டமா தெரிஞ்சுட்டு இல்ல கூகுள்ல சில ஃபேக்ட்ஸ் படிச்சுட்டு அதை வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போதுதான் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்குது.
ஆமாங்க, இவங்களாச்சும் பரவாயில்லைங்க, உங்களுக்காச்சும் ஒரு ஃபேஸ் இருக்கு ஏதாச்சும் இருக்கு. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய ஃபார்வர்ட்ஸ் வருது, யூடியூப்ல அதை விட கன்சீவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய வீடியோஸ் வருது. அது பாத்தீங்கன்னா அதுதான் மில்லியன் வியூஸ் போகுது. என்னங்க
கற்பகரட்சாம்பிகை கோயிலுக்கு போனா பிறக்கும் அந்த மாதிரி கூட சொல்றாங்க.
என்னங்க சொல்றீங்க?
ஆமாங்க, பிரியாணில போட வேண்டிய பட்டை லவங்கத்தை எல்லாம் சும்மா வெறுமனே வெளியில போட்டுக்கிட்டா கூட பர்த் கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்றாங்க அறிவாளிகள்லாம்.
அப்ப இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படிங்க பிரியாணி சாப்பிடுறது? பயமா பயமா இருக்கீங்க.
இது என்னன்னா ரொம்ப சீரியஸா கீழே கமெண்ட் பண்றவங்க எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல, இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போதுதான் ரொம்ப பயமா இருக்குது. இது உண்மையாவே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாம இருக்குதா அப்படிங்கறதுலாம்.
இல்ல அந்த வீடியோ சர்க்காசமா இல்ல அந்த கீழ கமெண்ட் சர்க்காசம்ல பண்றாங்களான்னு புரியல.
சர்காஸ்டிக்காவே இல்லைங்க ரொம்ப. ஓ மஞ்சள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்னு முன்னாடி சொன்னாங்க, இப்ப மஞ்சள் தேய்ச்சிட்டு போடணும்னு சொல்றாங்க போல. அதுதான் புது ஐடியாவா இருக்குது இப்ப எல்லாத்துக்குள்ளயும்.
இது இதனாலதான் அன்வான்ட் பிரெக்னன்சிஸ் நிறைய வருது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கேட்டுட்டு அதுல இருந்து இந்த மாதிரி நிறைய இது வருது.
இந்த மாதிரி மிட்ஸ் தான் நிறைய சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. யூடியூப் ஆகட்டும், சோசியல் மீடியால ஆகட்டும், ரொம்ப வேகான நாலேஜ் வச்சு இதை யூஸ் பண்ணி பாருங்க. பப்பாளி பழம், ஜிஞ்சர் ஜூஸ், அப்புறம் லெமன், வேப்ப எண்ணெய், எருக்கம்பூ, பெருங்காயம், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி மிட்ஸ் இருக்கிறது.
என்னங்க உப்பு மிளகாய் மட்டும் விட்டுட்டீங்க?
இனிமே காண்டம் எழுதாம இந்த ஐட்டம் எல்லாம் எழுதுனாலே வந்து பர்த் கண்ட்ரோல் தான் அவங்க ஆர்டர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் போல.
இது ஈஸியா இருக்குல்லங்க, இது நம்ம என்ன வாங்கிட்டு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியாதுல. நம்ம லெமன் கடையில போய் வாங்கிட்டு லெமன் ஜூஸ் போடலாம், இல்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரிதான் இதுவும் காண்டம்னு வாங்குறதோட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால நம்ம யூஸ் பண்றது போல இருக்கு.
பட் ஆன் அ வெரி சீரியஸ் நோட், நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இது எவ்வளவு அன்ஹெல்தியா இல்ல நம்ம சொசைட்டி வந்து எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியல. அவங்கவுங்க வேற பிளானட்ல எல்லாம் காலனைஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்துதான் நம்ம லெமனை எப்படி காண்டமா யூஸ் பண்றது இல்ல ஜிஞ்சர் தண்ணிக்குள்ள உட்காந்தா எப்படி வந்து வெஜைனால இருக்க ஸ்பெர்ம் வந்து செத்து போகுங்கிறதுலாம் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க.
நீங்க வேற பிளானட் காலனைஸ் பண்ணாலுமே இங்க இருந்து நாங்க மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடும், கவலைப்படாதீங்க.
இப்படிதாங்க ஆக்சுவலா வந்து நித்யானந்தா வந்து ரொம்ப சப்பையா இருந்த காலத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து நான் பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து
கேட்டாங்களா?
ஆமா, அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னாரா, அவருக்கு முன்னாடி ஒரு தட்டுல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சான், இதுல இருக்க அன்னாசி பழத்தை வந்து நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டீன்னா உனக்கு வந்து குழந்தை பிறந்துரும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனா வந்து அந்த பொண்ணு கேட்டாங்களா, அன்னாசி பழம் சாப்பிட்டா வந்து கரு களைஞ்சிருமே, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லி கேட்டாங்க. நீ சாப்பிடு, சாப்பிட்டு வந்து குழந்தை நல்ல நியூஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். சோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்க அந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டாங்களாம், அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சான். உடனே அவங்க வந்து போய் நித்யானந்தா கிட்ட சொன்னாங்களா, எப்படிங்க யூஸ்வலா அன்னாசி பழம் சாப்பிட்டா குழந்தை ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டபோது, இல்ல அது நார்மலா இருக்க அன்னாசி பழத்தை சாப்பிட்டாதான் குழந்தை ஃபார்ம் ஆகாது, ஆனா நான் ஒரு அன்னாசி பழத்தை தொட்டு கொடுக்கும்போது அதுல கண்டிப்பா குழந்தை ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னாராங்க.
குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குழந்தையே
நித்யானந்தா தானா,
நட்ல வச்ச நினைச்சு அன்னாசி பழத்துல வச்சேன்டா.
அன்னாச்சி பழத்தினால அண்ணாங்களா இல்ல பக்கத்து கடை அண்ணாச்சினால பிரெக்னன்ட் ஆனாங்களான்னு